அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 25 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பாகிஸ்தானுக்கான தமது முதலாவது பயணத்தை இன்று திடீரென்று மேற்கொண்டதுடன் பின்னணியை அலசும் ஆய்வு கண்ணோட்டம்.
இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள ரிலேஷன்ஷிப் சரியில்லை, பார்டர்ல எப்பவும் ஃபயரிங் டென்ஷன் இருந்ததுன்னா எக்கனாமிக் அஜெண்டா டீரெயில் ஆகிடும். இதெல்லாம் ஒரு காரணம் ஏன் வந்து இந்தியா பாகிஸ்தான் மோடியும் நவாஸ் ஷெரீஃபும் மீட் பண்ணி ரிலேஷன்ஷிப் எப்படி ஸ்டேபிள் ஆகிறது, எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுறதுன்னு பாக்குறாங்க.
அடுத்த ஆண்டு பொங்கலை ஒட்டி ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி கோரி திமுக நடத்தவிருந்த உண்ணாவிரதத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக கருணாநிதி அறிவித்திருப்பது குறித்த செய்தி. சரியாக 10 முன்னர் தேவாலய தொழுகைக்கு நடுவே படுகொலை செய்யப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டிருப்பது குறித்த செய்தி.
அவர் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார், எல்லாம் வடிவாக திட்டமிட்டு இருக்கின்றார். அவர் நிச்சயமாக அந்த திருப்பலிக்கு வருவார், இந்த இடத்திலே அமர்வார், அவரும் பாதியார இந்த இடத்திலே உட்கார்வார்கள்
ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் கிருத்திகா.
பாகிஸ்தானுக்கு எதிர்பாராத வகையில் பயணம் ஒன்றை மேற்கொண்ட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அங்கு அந்நாட்டு பிரதமர் நவாஸ் ஷெரீஃபை சந்தித்து பேசியுள்ளார். இதுவே பாகிஸ்தானுக்கான அவரது முதலாவது பயணமாகும். லாகூர் நகரின் புறநகர் பகுதியில் உள்ள நவாஸ் ஷெரீஃபின் இல்லத்தில் இந்த சந்திப்பு சுமார் 2 இடம்பெற்றது. பின்னர் மோடி டெல்லி திரும்பியுள்ளார். எனினும் இந்த பேச்சுவார்த்தை குறித்து இருதரப்பிலிருந்தும் எந்த அறிக்கையும் வெளியாகவில்லை. ஆப்கானிஸ்தான் சென்றிருந்த நரேந்திர மோடி அங்கிருந்து தாயகம் திரும்பும் வழியில் பாகிஸ்தானில் இறங்கி நவாஸ் ஷெரீஃபை சந்திக்க உள்ளதாக ட்விட்டரில் செய்தி வெளியிட்டிருந்தார்.
கிறிஸ்துவ மதத்தின் பிறப்பிடமான மத்திய கிழக்கில் அந்த மதம் முற்றிலுமாய் அழியக்கூடும் என்று கேன்டர்பரி பேராயர் எச்சரித்துள்ளார். இஸ்லாமிய அரசு என தம்மை கூறிக்கொள்ளும் தீவிரவாத குழுவினால் முன்னெடுக்கப்படும் வன்முறை பிரளயம் அப்பகுதியில் உள்ள கிறிஸ்தவ மத விசுவாசிகளை மனமாற்றம் செய்கிறது என்று தனது கிறிஸ்துமஸ் உரையில் பேராயர் ஜஸ்டின் வெல்பி கூறினார். இதனிடையே சிரியா மற்றும் லிபியாவில் அமைதி நிலையை கொண்டுவர ஐநா சபை எடுத்து வரும் முயற்சிகளுக்கு தனது கிறிஸ்துமஸ் ஆசிர்வாதத்தின் போது போப் பிரான்சிஸ் ஆதரவை வெளிப்படுத்தினார். மத்திய கிழக்கு பகுதியில் பயங்கரவாத சக்திகள் மூலம் நடக்கும் கலாச்சார பாரம்பரியத்தின் அழிவையும் போப் கடுமையாக கண்டித்தார்.
சிரியாவின் அதிபர் பஷார் அல் அசதின் எதிர்காலம் குறித்து தமது வேறுபாடுகளை களைவதில் ரஷ்யாவும் கத்தாரும் தோல்வியடைந்துள்ளன. அதிபர் அசாதின் நெருங்கிய கூட்டாளியாக ரஷ்யா இருக்கும் நிலையில் அவர் போர் குற்றங்களை புரித்துள்ளார் என்று கூறும் கத்தார் அதன் காரணமாக அவர் பதவி விலக வேண்டும் என கூறுகிறது. மாஸ்கோவில் ரஷ்ய வெளியுறவு அமைச்சரை கத்தாரின் வெளியுறவு அமைச்சர் காலித் பின் முகமது அல் அத்தியா சந்தித்து பேசினார். ஆனாலும் அதிபர் அசாத் பதவியில் இருப்பது நியாயமா என்பது தொடர்பில் இரு தரப்புக்கும் இடையே கருத்து வித்தியாசங்கள் இருந்தன என்பதை ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜே லேவராவ் ஒத்துக்கொள்கின்றார். இருந்தாலும் ஐநா ஆதரவுடன் சிரியாவின் அமைதி பேச்சுவார்த்தைகளை விரைவாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது குறித்து தாங்கள் உடன்பட்டுள்ளதாகவும் லேவராவ் கூறுகிறார்.
ஐநா முன்னிலையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின் கீழ் அரச எதிர்ப்பு கிளர்ச்சி போராளிகளையும் அவர்களின் குடும்பங்களையும் சிரியாவில் உள்ள யார்மோக் அகதிகள் முகாமிலிருந்து அப்புறப்படுத்துவதற்காக அவர்களை அங்கிருந்து ஏற்றி செல்ல பேருந்துகள் அங்கு சென்றடைந்ததாக கூறப்படுகிறது. டமாஸ்கஸ் நகரத்திற்கு தெற்கில் சிரிய அரச படைகளால் முற்றுகையிடப்பட்ட தளங்களை சார்ந்த இஸ்லாமிய அரச குழு மற்றும் நுஸ்ரா முன்னணியின் சார்ந்த போராளிகளை 18 பேருந்துகளில் அங்கிருந்து ஏற்றி செல்லவிருப்பதாக சிரிய அரச எதிர்ப்பு ஆர்வலர்கள் மற்றும் ஹெஸ்பல்லா தொலைக்காட்சி நிலையம் கூறுகிறது. அதற்கு பதில் நடவடிக்கையாக பல்வேறு போட்டி ஆயுத குழுக்களுக்கு இடையே நிகழ்ந்த மோதலில் பாதிக்கப்பட்ட யார்மூக்கில் பிரதானமாக உள்ள பாலஸ்தீன அகதிகளுக்கும் மிகவும் தேவையான உதவிகளை ஐநா வழங்கும்.
நைஜீரியாவின் தென்பகுதியில் உள்ள பியூட்டேன் எரிவாயு கிடங்கு ஒன்றில் ஏற்பட்ட வெடிச்சம்பவத்தில் ஏராளமானோர் கொல்லப்பட்டுள்ளதாக நாட்டின் அதிபர் முகமது புகாரி கூறியுள்ளார். இந்த வெடி விபத்து காரணமாக ஏற்பட்ட தீயை அணைப்பதற்கு 5 அனாம்ப்ரா மாகாணத்தில் இன்வேயில் இருக்கும் அந்த கிடங்கிலிருந்து சில பணியாளர்கள் மற்றும் நுகர்வோரின் உடல்கள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு எரிந்து போயுள்ளன என்று சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் கூறுகிறார்கள்.
சீனாவின் கிழக்கு மாகாணத்தில் உள்ள சாங்டங்கில் ஜிப்சம் சுரங்கம் ஒன்று இடிந்து விழுந்ததில் சிக்கிய 6 சுரங்க தொழிலாளர்களை மீட்கும் முயற்சிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. அச்சுரங்க விபத்தில் மேலும் 19 சுரங்க தொழிலாளர்களை காணவில்லை. ஜிப்சம் கட்டுமானங்களில் பரவலாக பயன்படுத்தப்படும் ஒரு தாதுவாகும். சீன
அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் இந்திய கண்ணோட்டம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பாகிஸ்தானுக்கான தனது முதலாவது பயணத்தை இன்று எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி திடீரென்று மேற்கொண்டிருப்பது குறித்த செய்தியை ஏற்கனவே செய்தி அறிக்கையில் பார்த்தோம். இந்த பயணத்தின் பின்னணி என்ன என்பது குறித்து டெல்லியில் இருக்கும் சமாதானம் மற்றும் மோதல்கள் தொடர்பான ஆய்வு மையத்தின் ஆய்வாளரான கல்யாணராமனிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
இந்த விசிட் வந்து போன வாரமே முடிவு எடுத்துட்டாங்களாம், ஆனால் பாதுகாப்பு கவலை இருந்ததுனால முதல்லயே அறிவிக்கவில்லை. காபூல் விசிட் கூட முதல்லயே அபிஷியலா எதுவும் அறிவிக்கவில்லை, ஆனா பேக்ரவுண்ட் பிரீஃபிங் கொடுத்துருக்காங்க மோடி வந்து அங்க போவார் அப்படின்ட்டு. அதை தவிர முன்னாலேயே விசிட் அறிவிச்சுட்டாங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும், அதையும் தவிர்க்கலாம் என்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம் அரசாங்க அதிகாரிகளின் மனதில். இது வந்து ஒரு பிரீஃப் ஸ்டாப் ஓவர் விசிட், குட்வில் விசிட்னு சொல்லலாம்.
எதிர்பார்ப்புகள் அதிகம் இருந்தா என்ன தப்பு?
எதிர்பார்ப்பு இருக்கிறது நல்லதுதான், ஆனால் ரெண்டு மணி நேரம் விசிட் இதை ஒன்றும் அச்சீவ் பண்ண முடியாது. எதிர்பார்ப்பு ஜாஸ்தி ஆயிட்டு அப்புறம் ஒண்ணுமே ரெசல்யூஷன் ஒண்ணுமே இல்ல, ப்ரோக்ரஸ் ஒன்றும் இல்லைன்னா அப்புறம் நிறைய டிசப்பாயின்ட்மெண்ட் ஆயிடும்.
இப்போ 2 மணி நேரமாவது அவர் பாகிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தானிய பிரதமர் நவாஸ் ஷெரீஃபை சந்தித்து பேசிட்டு வந்திருக்காரு. அந்த 2 மணி நேர கூட்டத்தில் ஏதாவது பலன் இருந்திருக்க கூடும் அப்படின்னு நம்ப முடியுமா?
சில வாரங்களாக ஒரு முன்னேற்றம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரோக்ரஸ் நடந்துட்டு இருக்கு. மோதியும் நவாஸ் ஷெரீஃபும் பாரிஸ்ல மீட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இந்த நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் பேங்காக்ல மீட் பண்ணாங்க. சுஷ்மா சுவராஜ் போன ஒரு 10 நாள் முன்னால பாகிஸ்தான் போனாங்க, ஹார்ட் ஆஃப் ஏசியா கான்ஃபரன்ஸ், அங்க ஒரு அனௌன்ஸ்மெண்டே பண்ணியாச்சு, கம்ப்ரஹென்சிவ் பயலாட்ரல் டயலாக் நடக்க போறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும், எல்லா விஷயங்களையும் நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்ட்டு. இதை வந்து 1.5 வருஷம் முன்னால இருந்த என்ன பாலிசியோ அந்த பாலிசி ஒரு புது நேம் வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விசிட் ஒரு இம்பார்ட்டன்ட் வாட்டர் ஷெட்னு சொல்லலாம், ஒரு குட்வில் ஜெஸ்டர். ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா, மோடி அரசாங்கம் வந்து பாகிஸ்தான் அதிகாரிகள் இந்தியாவுக்கு வந்தா ஹூரியத் லீடர்ஸ் மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லஷ்கர் ஏ தயபா தீவிரவாதிகள் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும். இந்த ரெண்டு விஷயத்திலயுமே ஒரு ப்ரோக்ரஸ்னு ஒன்னும் இது வரைக்கும் கிடையாது. அந்த ரெண்டு விஷயமும் எப்படி வந்து பாகிஸ்தான் ஹேண்டில் பண்றாங்க, எப்படி மோடி கவர்மெண்ட் ஹேண்டில் பண்றாங்க, அதை பொறுத்து இருக்கு என்ன ப்ரோக்ரஸ் ஆகும். இந்த நவாஸ் ஷெரீஃப் வந்து இன்க்ரீசிங்லி அவர் பவர் லூஸ் ஆயிட்டு இருக்கு, அவருக்கு ஆர்மி சீஃப் எல்லா பவர் எடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு செட்பேக் நவாஸ் ஷெரீஃப்க்கு. இந்தியா வந்து அவர்கிட்ட, நம்ம மோடி இந்தியன் அரசாங்கம் நவாஸ் ஷெரீஃப் கிட்ட பேசினால் அவரோட பொசிஷன் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் ஆகலாம் பாகிஸ்தான் உள்ள, அது ஒரு எண்ணம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மோடிக்கும் அவரோட விஷன் ஒண்ணு இருக்கு. இங்க லோக்கல் செட்பேக்ஸ் ஏதோ இருக்கு, பீகார் எலெக்ஷன் போயிடுது அது ஒரு செட்பேக் தான், இன்டர்நேஷனல் ப்ரெஷர் இருக்கு இந்தியா பாகிஸ்தானும் சண்டை போடக்கூடாது பேசிச்சு வார்த்தை நடத்தணும் அப்படின்ட்டு. அதை தவிர மோடிக்கும் ஒரு விஷன் இருக்கு இல்லையா, இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராங் இக்கானமி மேஜர் கண்ட்ரி ஆகணும்ன்ட்டு ஒரு இது. இப்போ இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள ரிலேஷன்ஷிப் சரியில்லை, பார்டர்ல எப்போ ஃபயரிங் டென்ஷன் இருந்ததுன்னா இக்கனாமிக் அஜெண்டா டீரெயில் ஆகிடும். இதெல்லாம் ஒரு காரணம் ஏன் வந்து இந்தியா பாகிஸ்தான் மோடியும் நவாஸ் ஷெரீஃபும் மீட் பண்ணி ரிலேஷன்ஷிப் எப்படி ஸ்டேபிள் ஆகிறது, எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுறதுன்னு பார்க்குறாங்க.
இப்போ மோடி அரசாங்கம் முன்னெடுக்கின்ற வெளிநாட்டு கொள்கை, குறிப்பாக பாகிஸ்தான் தொடர்பான கொள்கை வந்து புதுசாக ஒன்று இருக்கிற மாதிரி தெரியல. ஏற்கனவே முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் காலத்தில் எடுக்கப்பட்ட அந்த கொள்கையினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இதை பார்க்க முடியும்.
கரெக்ட், வெரி கரெக்ட். மன்மோகன் சிங் அவரோட ஆசை என்ன, சவுத் ஏசியாவோட அவரோட விஷன், அம்ரித்சர்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், லாகூர்ல லஞ்ச் சாப்பிடணும், காபூல்ல டின்னர் சாப்பிடணும்னு ஒரு விஷன் இருந்தது. எது இண்டிகேட் பண்றதுன்னா, ஒரு இங்கேருந்து ஃப்ரீயா நம்ம வந்து டிராவல் பண்ணலாம், டெல்லியில இருந்து நம்ம வந்து நேரா ஆப்கானிஸ்தான் போயிடலாம், அதே மாதிரி திருப்பி வரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மோடி வந்து இது ரிவர்ஸ்ல அச்சீவ் பண்ணிட்டாரு. காபூல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாரு, லஞ்ச் லாகூர்ல ஆயிடுச்சு, ஈவினிங் டின்னர் இங்க வந்து டெல்லியில ஆகும். இந்த விஷன் மோடியும் வந்து தன்னோடதே ஆக்கிட்டாரு. ஒரு 10 நாள் முன்னால இந்த கம்பைன் கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது, இங்க வந்து மோடி டாப் மிலிட்டரி ஆபீசர்ஸ் அட்ரஸ் பண்ணார். அதுல என்ன அவர் சொன்னார்னா, அவரோட பாகிஸ்தான் பாலிசியை பத்தி சொல்றாரு, நாங்க வந்து பாகிஸ்தானோட என்கேஜ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ என்னோட அரசாங்கம், இது வந்து ஒரு டு ட்ரை அண்ட் டேர்ன் த கோர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி, அதாவது ரிலேஷன்ஷிப்பை ஒரு புது ஒரு ஃபவுண்டேஷன்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ரிலேஷன்ஷிப்ல வந்து வேற இந்த டெரரிசம் இஷ்யூ அட்ரஸ் பண்ணணும், பீஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப் ரெண்டு கண்ட்ரிக்கும் இது பண்ணணும், எக்கனாமிக் கோஆபரேஷன் இதெல்லாம் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு விஷன். இது சேம் விஷன் மன்மோகன் சிங் இருந்தது. அரசாங்கம் வந்து மாறலாம், நாட்டோட ஃபாரின் பாலிசி அவங்க நாட்டோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்பயும் அடிக்கடி மாறாது. எந்த பார்ட்டி பவருக்கு வந்தாலும் அவங்க ஒரு சின்ன ஒரு இங்கே அங்கேயும் அவங்க வந்து கொஞ்சம் மாத்தலாம், ஆனால் லார்ஜர் பிக்சர் வந்து மாத்த முடியாது. அதனால் மோடி வந்து மன்மோகன் சிங்கோட பாலிசியை கண்டினியூ பண்றாருன்னு சொல்லலாம்.
டெல்லியில் இருக்கும் சமாதானம் மற்றும் மோதல்கள் தொடர்பான ஆய்வு மையத்தின் ஆய்வாளரான எஸ் கல்யாணராமன். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ரஷ்ய பயணத்தின் போது சுமார் 7 பில்லியன் டாலர் அளவுக்கான உடன்பாடுகள் எட்டப்படுவதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியிருந்தது. அணுசக்தித்துறை, ராணுவ கட்டமைப்பை பலப்படுத்துதல், ராஜதந்திர உறவுகளை மேம்படுத்துதல் போன்றவை குறித்து பல உடன்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன என்றும் இந்திய தரப்பில் கூறப்படுகிறது. இந்த உடன்பாடுகள் எந்த அளவுக்கு முக்கியமானவை என்று டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் இருக்கும் ரஷ்ய மற்றும் மத்திய ஆசிய கற்கைகளுக்கான பள்ளியின் பேராசிரியர் டாக்டர் அனுராதா சினாய் பிபிசியிடம் கருத்துக்களை வெளியிட்டார். அவர் தெரிவித்த கருத்துக்களை முக்கிய பகுதிகளை தமிழில் தொகுத்து தருகிறார் சிவராமகிருஷ்ணன்.
This is very significant. Indian-Russian relations are a long process. They're historic. They're continuous.
இந்த உடன்பாடுகள் மிகவும் முக்கியமானவை. இந்திய ரஷ்ய உறவுகள் சரித்திரபூர்வமாக மிகவும் நீண்ட காலமாக நிலவி வந்தவை. எனினும் கடந்த 10 ஆண்டுகளில் அது ஒரு தேக்க நிலையில் இருந்தது. அந்த வகையில் பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். பல்துறைகளில் 7 பில்லியன் டாலர்கள் அளவுக்கு உடன்படிக்கைகள் ஏற்பட்டுள்ளன என்பதை கவனிக்கும் போது இவை மிகவும் முக்கியமானதாகவும் முன்னேற்றகரமானதாகவும் இருப்பதாக தெரிகிறது. இந்த உடன்படிக்கைகள் குறிப்பாக ராணுவம், அணுசக்தி ஆகிய துறைகளில் உள்ளன. முன்னர் உதிரி பாகங்களை வாங்கி இந்தியாவில் ராணுவ உபகரணங்கள் தயாரிக்கப்பட்டன. இப்போது தொழில்நுட்ப நுணுக்கங்களை இந்தியாவுக்கே வழங்கி ஹெலிகாப்டர் போன்றவற்றை இங்கேயே தயாரிப்பது என்பது சாத்தியமாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அது மிகப்பெரிய முன்னெடுப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். எனினும் உடன்பாடுகள் குறித்த முழுமையான தகவல்கள் வெளியாகும் போது கூடுதல் தெளிவு கிடைக்கலாம் என்று நாங்கள் நம்புகிறோம்
என்று கூறிய அனுராதா சினாய் அவர்களிடம், அணுசக்தி துறைகளில் மிகப்பெரிய ஒப்பந்தங்கள், ராணுவ தயாரிப்புகளில் மிகப்பெரிய முன்னெடுப்புகள் என்றெல்லாம் பேசும் பொழுது இதில் யாருக்கு அதிக பலன் இருக்கும், இந்தியாவுக்கா ரஷ்யாவுக்கா?
Well, as far as the nuclear power is concerned, there is a history to it. Russia is the main country which has successfully been providing nuclear power.
அணுசக்தி துறையை பொறுத்தவரையில் அதற்கு ஒரு சரித்திரம் உள்ளது. இந்தியாவுக்கு அணுசக்தி துறையில் தொடர்ந்து ரஷ்யா உதவிகளை அளித்து வருகிறது. தமிழகத்தின் கூடங்குளம் பகுதியில் அவர்கள் ஏற்கனவே ஒரு அணுமின் நிலையத்தை கட்டியுள்ளனர். சர்வதேச அளவில் அணுசக்தி துறையில் இந்தியா ஒதுக்கி வைக்கப்பட்டு தடைகள் விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்தியாவின் அணுசக்தி துறையின் வளர்ச்சியில் ரஷ்யா குறிப்பிடத்தக்க வகையில் உதவியிருந்தது. ஆகவே இந்தியாவின் தேவைகளை ரஷ்யா நன்றாகவே உணர்ந்துள்ளது. அது மட்டுமின்றி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தொழில்துறை கொள்கைகளுடன் இந்த உடன்பாடுகள் ஒத்துப்போகின்றன. குறிப்பாக பாதுகாப்பு துறையில் இறக்குமதியை குறைத்து உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் எனும் அந்த கொள்கைகள் இந்த உடன்பாட்டில் வெளிப்படையாகவே தெரிகின்றன. அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் வேலை வாய்ப்புகள் பெருகலாம், தயாரிப்பு செலவுகள் குறையும், அந்நிய செலாவணி மிச்சமாகும் போன்றவை இந்தியாவுக்கு சாதகமானவை. அதே நேரம் ரஷ்யாவுக்கு நீண்டகால வர்த்தக உத்தரவாதங்கள், இந்தியாவின் அறிவுத்திறமை, மனித உழைப்பு ஆகியவை மூலம் ரஷ்யா பலனடையும். எனவே இருவருக்குமே இது பயனளிக்கும் என்பதைத்தான் உணர முடிகிறது
என்று பிபிசியிடம் தெரிவித்தார் புதுடெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் உள்ள ரஷ்ய மற்றும் மத்திய ஆசிய கல்வி மையத்தின் பேராசிரியர் டாக்டர் அனுராதா சினாய்.
பிபிசி செய்தியை தமிழ் தந்தவர் சிவராமகிருஷ்ணன். அடுத்து, பொங்கலை ஒட்டிய ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி கோரி திமுக நடத்தவிருந்த உண்ணாவிரதத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக கருணாநிதி இன்று அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழ்நாட்டில் பொங்கல் திருநாளையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரி டிசம்பர் 28ஆம் தேதி நடத்துவதாக அறிவித்திருந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஒத்திவைப்பதாக திமுக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக திமுக தலைவர் கருணாநிதி இன்று விடுத்திருக்கும் அறிக்கையில், மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அளித்த உறுதிமொழியை மனதில் கொண்டு இந்த உண்ணாவிரத போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் ஜல்லிக்கட்டு போட்டிகளை இந்த ஆண்டு எப்படி நடத்தலாம் என தன் துறை சார்ந்த அதிகாரிகளை அழைத்து ஆலோசனை நடத்தியிருப்பதாகவும், அந்த கூட்டத்தில் தானும் கலந்து கொண்டிருப்பதாகவும், ஆகவே வரும் ஜனவரி மாதம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடக்கும் என நம்பிக்கை ஏற்பட்டிருப்பதாகவும் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கருணாநிதிக்கு எழுதியிருந்த கடிதம் ஒன்றில் கூறியிருந்தார். இதனை சுட்டிக்காட்டியிருக்கும் கருணாநிதி அந்த கடிதத்தை மனதில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். ஜல்லிக்கட்டு போட்டிகளை தமிழகத்தில் மீண்டும் நடத்த வேண்டுமென நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கும் ஜல்லிக்கட்டு மீட்புக் குழுவின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷிடம் திமுகவின் இந்த முடிவு குறித்து கேட்டபோது,
இப்ப என்னன்னா அவங்க அறிவிச்சதுன்னா தமிழர்களின் வீரத்தையும் கலாச்சாரத்தையும் வந்து காக்கிறதுக்கு மத்திய மாநில அரசை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு சொல்லிதான் அறிவிச்சாங்க. சோ அதை வந்து மத்திய மாநில அரசை வலியுறுத்தி நாங்க சொல்ல வந்தப்ப என்ன ஆயிடுச்சுன்னா மாநில அரசு வந்து அடுத்த நாளே வந்து அதை அறிவிச்சு ஒரு ஒரு 4-5 days என்ன பண்ணாங்க, அதாவது டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சிஎம் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு லெட்டர் போட்டாங்க. சோ மாநில அரசோட ஸ்டாண்ட் வந்து அங்க முடிஞ்சிருச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அதுக்குண்டான எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு, அந்த டிபார்ட்மெண்ட் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் அமைச்சரோட உட்காந்து அந்த துறை சார்ந்த அதிகாரிகளோடய நான் பேசி கலந்துட்டேன், கண்டிப்பா அந்த தடவை தைப்பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் நடக்கும்னு சொல்லி 100% உத்தரவாதம் கொடுத்துட்டு பிளஸ் அதை வந்து தலைவர் கலைஞருக்கும் வலியுறுத்தியிருக்காரு. சோ அதனால தான் போயிருக்காரு கலைஞர் சார் இப்போதைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒத்தி வச்சிருக்காரு. இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் சார். மத்திய மாநில அரசும் வந்து ஏதோ ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்ப இதை நம்ம பண்றதுல ஒன்றும் இப்போதைக்கு பலன் இல்லாத மாதிரிதான் இருக்கு. சோ அதனால இதுல வந்து அதிருப்தின்னு இல்ல, ஏன்னா இந்த ஒரு உண்ணாவிரத போராட்டம்னு ஒரு விஷயத்தை அறிவிச்சதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்திருக்கிறது வந்து எங்களுக்கு வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒன்றுதான் சார்
என்று தெரிவித்தார் ஜல்லிக்கட்டு மீட்புக் குழுவின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷ். ஜல்லிக்கட்டு போட்டிகளை மீண்டும் நடத்த வேண்டும் என்பதில் அதிமுகவிற்கு உண்மையான அக்கறை இல்லை என்றும் திமுக தலைவர் கருணாநிதி தனது அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளார்.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். தமிழக கண்ணோட்டம் தொடர்கிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
தமிழக கண்ணோட்டம் தொடர்கிறது. தமிழ்நாட்டில் சூரிய ஒளி மின்சார உற்பத்தி நிறுவனங்களுக்கான தமிழக அரசின் சலுகைகளை அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்கு மேல் நீட்டிக்க வேண்டும் என்கிற அந்த நிறுவனங்களின் கோரிக்கையை தமிழக அரசு ஏற்கக்கூடாது என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கூறியிருக்கிறார். அது குறித்த செய்தியை தருகிறார் மீண்டும் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழ்நாட்டில் சூரிய ஒளி மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய உத்தேசித்திருக்கும் நிறுவனங்கள் கூடுதல் விலைக்கு மின்சாரத்தை வாங்க வேண்டுமென கோருவதாகவும் அந்த கோரிக்கையை தமிழக அரசு ஏற்கக்கூடாது என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக ராமதாஸ் இன்று விடுத்திருக்கும் அறிக்கையில், தமிழகத்தில் 2000 MW அளவுக்கு சூரிய ஒளி மின்சாரத்தை உற்பத்தி செய்ய ஒப்பந்தம் செய்திருக்கும் அதானி குழுமம் உள்ளிட்ட நிறுவனங்கள் தாங்கள் உற்பத்தி செய்யும் மின்சாரத்திற்கு கூடுதல் விலை கேட்பதாகவும் அதனை தமிழக அரசு ஏற்கக்கூடாது என்றும் கூறியிருக்கிறார். தமிழக மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் நிர்ணயித்த கட்டணத்தின்படி இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதிக்குள் மின்சாரம் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களிடமிருந்து மட்டுமே ஒரு யூனிட் மின்சாரம் 7 ரூபாய்க்கு வாங்கப்படும். அதற்கு பிறகு உற்பத்தியை துவங்கும் நிறுவனங்களிடமிருந்து ஒரு யூனிட் மின்சாரம் 5 ரூபாய் 87 காசுகளுக்கு மட்டுமே வாங்கப்படும். ஆனால் இந்த காலக்கெடு அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. இந்த நீட்டிப்பிற்கு பிறகு அதானி குழுமம் உள்ளிட்ட நிறுவனங்கள் சூரிய ஒளி மின் உற்பத்திக்கான ஒப்பந்தங்களை தமிழக அரசுடன் செய்து கொண்டன. இந்த நிலையில் தமிழகத்தில் சமீபத்தில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை காரணம் காட்டி மின்சாரம் உற்பத்தி செய்யும் காலக்கெடுவை மார்ச் மாதத்திற்கு பிறகும் நீட்டிக்க வேண்டுமென சூரிய சக்தி மின் உற்பத்தி நிறுவனங்கள் கோருவதாக ராமதாஸ் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சூரிய ஒளி மின் திட்டங்கள் பெரும்பாலும் ராமநாதபுரம், கரூர் ஆகிய மாவட்டங்களில்தான் செயல்படுத்தப்படுகின்றன என்றும் அந்த மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் எந்த பாதிப்பும் இல்லை என்றும் ராமதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். 2016ஆம் ஆண்டிற்கு பிறகு சூரிய சக்தி மின்சாரம் ஒரு யூனிட் 4 ரூபாய் 50 காசுகளுக்கு கிடைக்க வாய்ப்பிருக்கும் நிலையில் கூடுதல் விலையை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே இந்த கோரிக்கையை அந்த நிறுவனங்கள் முன்வைத்திருப்பதாக ராமதாஸ் கூறியுள்ளார். இந்த கோரிக்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டால் ஒட்டுமொத்தமாக 112,000 கோடி ரூபாய் அளவுக்கு தமிழக அரசுக்கு இழப்பு ஏற்படும் என்றும் அது மிகப்பெரிய ஊழலுக்கு வழிவகுக்கும் என்றும் ராமதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவில் மின் பற்றாக்குறை உள்ள மாநிலங்களில் ஒன்றான தமிழகத்தில் சூரிய சக்தி மின் உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் சூரிய ஒளி மின்சாரக் கொள்கை 2012ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்டது. சூரிய சக்தி மூலம் வருடத்திற்கு 1000 MW மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்றும் 2015ஆம் ஆண்டுக்குள் 3000 MW மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கான கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்றும் தமிழக அரசு 2012ஆம் ஆண்டில் அறிவித்திருந்தது. இருந்தபோதும் இதுவரை சூரிய சக்தி மின் உற்பத்தியில் பெரிய கட்டமைப்புகள் எதுவும் தமிழகத்தில் உருவாக்கப்படவில்லை.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். தமிழக அரசாங்கம் அறிவித்தபடி தமிழ்நாட்டில் சூரிய ஒளி மின் உற்பத்தி ஏன் இதுவரை துவங்கப்படவில்லை, ஏன் இந்த மின் கட்டமைப்புகள் உருவாக்கப்படவில்லை என்பது குறித்து தமிழக அரசின் மின்வாரியத்தின் தயாரிப்பு பிரிவின் முன்னாள் உறுப்பினர் எஸ் ஆர் கிருஷ்ணமூர்த்தியிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
சொல்லக்கூடிய அளவில் இல்லை. ஏனென்றால் அதற்கு ஆகக்கூடிய இடுபொருள் செலவு, இன்புட் காஸ்ட் சொல்லுவார்களே, அது மிக அதிகம். இரண்டாவது, மற்ற வகையான மின்சாரம் நமக்கு தாராளமாக கிடைக்கும் போது, அதாவது அனல் மின்சாரம், புனல் மின்சாரம், காற்றாலை மின்சாரம், அவை எல்லாமே தேவையான அளவுக்கு கிடைக்கும் போது மிக அதிகமான செலவு பிடிக்கக்கூடிய மற்றொரு வகை மின்சாரத்தை நாடுவது இல்லை. அதுவே மிகப்பெரிய காரணம் என்றே நாம் சொல்லலாம். பிறகு சூரிய ஒளி மூலமாக மின்சாரம் எடுப்பதற்கு மிக பெரிய இடம் தேவை. வருடத்திலே 335 நாட்கள் தமிழ்நாட்டிலே சூரிய வெப்பம் போதுமானதாக இருக்கிறது. ஆனால் அதற்கு 1 மெகாவாட் மின்சாரம் சூரிய ஒளியில் செய்வதற்கு தற்போதைய செலவு பிடிப்பு ஆர் எஸ்டிமேட் பிரகாரம் 14 கோடி ரூபாய் ஆகும் என்று கூறுகிறார்கள். அப்படி இருக்கும்போது 5 கோடி ரூபாயில் அனல் மின்சாரமும் 4 கோடி ரூபாயில் புனல் மின்சாரமும் 1 மெகாவாட்டை எடுக்கக்கூடிய தருணத்திலே 1 மெகாவாட்டுக்கு 14 கோடி ரூபாய் நிச்சயமாக எந்த வர்த்தக எண்ணம் கொண்ட மனிதனும் செய்ய மாட்டான். ஆகவே சூரிய ஒளி மின்சாரம் என்பது எத்தனை சலுகைகள் கொடுத்தாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை முதலிலே கவர்மெண்ட் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இஎம்ஐ மாதிரி திரும்பி வாங்கினால் ஒழிய சூரிய ஒளி மின்சாரத்துக்கு ஒளிமயமான எதிர்காலம் இல்லை என்பது என் கருத்து.
அப்படியானால் இந்த சூரிய ஒளி மின்சாரத்தை உண்மையிலேயே தமிழக அரசு ஊக்குவிக்க விரும்பினால் அரசே அதனுடைய மூலதனத்தை போட வேண்டும் என்று உங்களை போன்றவர்கள் வலியுறுத்துகிறீர்களா?
ஆமாம், ஆமாம்.
அரசிடம் அந்த அளவுக்கு நிதி வசதி வாய்ப்பு இருக்கிறதாக நீங்க பாக்குறீங்களா?
இல்லை, நிச்சயமாக இல்லை.
அப்படியானால் தனியாரிடம் போய்வதுதானே ஒரே வழி?
அப்பொழுது என்னவென்றால் அந்த மின்சாரத்தை 3.68 ரூபாய் என்று இப்பொழுது நிர்ணயம் செய்ததை விட 10 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு வாங்கிக் கொள்கின்றேன் என்றால் இந்த கொள்கை அளவிலே இருக்கக்கூடிய இந்த மின்சார எடுப்பு நிச்சயமாக நடைமுறைக்கு வருவதற்கு சாத்தியப்படும். 3.68 ரூபாய்க்கு ஒரு மெகாவாட் 14 கோடி ரூபாய் எந்த பிசினஸ்மேனும் எந்த வணிக தன்மையை கொண்டவரும் செய்ய மாட்டார்கள். தட் இஸ் த ரீசன் ஃபார் சோலார் பவர் ஜெனரேஷன்ஸ் ஃபெயில்யூர் ஐ கேன் சே.
அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் இந்த சூரிய ஒளி மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காக தமிழக அரசோடு சில பல நிறுவனங்கள் ஒப்பந்தங்கள் போட்டிருக்கின்றன. அவர்கள் இதெல்லாம் கணக்கில் எடுக்காமலா ஒப்பந்தம் போட்டிருப்பார்கள்?
அதாவது 2 காரணங்களை நாம் கூறலாம். 1, சரி மின்சாரத்தை இது வழியாக செய்து பார்த்துவிட்டு முடியவில்லை என்றால் விலகிக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு கோட்பாடு. 2, உங்களுக்கு மின்சாரம் தேவையானால் நாங்கள் கேட்கும் 10 ரூபாய் கொடுத்தாலொழிய நாங்கள் தரமாட்டோம் என்றும் இவர்கள் சொல்வதற்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு நினைப்புலதான் ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளனவே ஒழிய ஒப்பந்தங்கள் உண்மையாக நெஞ்சிலிருந்து வந்து கையில் இருக்கக்கூடிய பேனாவால் எழுதப்படவில்லை என்பதே என் கருத்து. இது என்னதான் ஆனாலும் ஒரு 10 வருடத்திலே எவ்வளவு மின் உற்பத்தி என்று இலக்கு இருக்கிறதோ நிச்சயமாக அது 15 முதல் 20 வருடங்களுக்கு தள்ளி போகும். அதற்கு இருக்கக்கூடிய கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியை நம்ம வந்து எவ்வளவு தூரம் ஆக்மெண்ட் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்வதுதான் உசிதமானது, புத்திசாலித்தனமானது.
தமிழக அரசின் மின்வாரிய தயாரிப்பு பிரிவின் முன்னாள் உறுப்பினர் எஸ் ஆர் கிருஷ்ணமூர்த்தி. அடுத்து இலங்கை கண்ணோட்டம். சரியாக 10 ஆண்டுகளுக்கு முன்னர் தேவாலய தொழுகைக்கு நடுவே படுகொலை செய்யப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
மறைந்த தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் படுகொலை திட்டமிட்ட படுகொலை என்று மட்டக்களப்பு ஆயர் பொன்னையா ஜோசப் வலியுறுத்தி கூறியுள்ளார். இன்று மாலை மட்டக்களப்பு நகரில் நடைபெற்ற ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை 10வது ஆண்டு நினைவு நாள் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே இதனை அவர் தெரிவித்துள்ளார். 2005 டிசம்பர் 25 மட்டக்களப்பு புனித மரியாள் இணை பேராலயத்தில் நடைபெற்ற நத்தார் நள்ளிரவு ஆராதனையின் போது தேவாலயத்துக்கு உள்ளே வைத்து அடையாளம் தெரியாத துப்பாக்கி தாரிகளினால் ஜோசப் பரராஜசிங்கம் சுட்டுக் கொல்லப்பட்டார்.
பாருங்கள், அவர் கிறிஸ்தவராக கத்தோலிக்கராக இருந்து அந்த கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாரோ, மனிதனை மீட்க, மனிதனை விடுதலை செய்ய, மனிதன் படுகின்ற அநியாயங்கள் இருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்க, அவர் இந்த உலகிலே மனுவர் எடுத்து வந்த அந்த அவருடைய பிறப்பு விழாவிலே திருப்பலியிலே வழிபாட்டிலே பங்கு கொண்டு அந்த ஆண்டவரை உள்ளத்திலே பெற்று திரும்புகின்ற பொழுதுதான் அவர் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். எல்லாம் வடிவாக திட்டமிட்டு இருக்கின்றார். அவர் நிச்சயமாக அந்த திருப்பலிக்கு வருவார், இந்த இடத்திலே அமர்வார், அவரும் பாதையார இந்த இடத்திலே உட்கார்வார்கள், இந்த டைமுக்கு வருவார் என்றெல்லாம் அறிந்திருந்து திட்டம் போட்டு கொலை செய்திருக்கின்றார்கள். அவர் வாழ்ந்த வாழ்வு, அவர் பிடித்திருந்த கொள்கை, தமிழ் பற்று, இவைதான் அவருக்கு இந்த முடிவை கொடுத்தன. அவர் தமிழ் மக்களுக்காக, தமிழ் மக்கள் படுகின்ற அவலங்களை, தமிழ் மக்களுக்கு நிகழ்கின்ற இனப்படுகொலைகளை சர்வதேச ரீதியாக முன்னெடுத்து சென்று எங்களது குரலாக அவர் அங்கு செயலாற்றி இருக்கின்றார். அதை நினைத்துத்தான், அவரது கொள்கை பற்றி வைத்துத்தான் அவரை திட்டமிட்டு கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு கொலை செய்திருக்கின்றார்கள். நான் உறுதியாக சொல்ல முடியும், இதை உலகம் அறியும்
என்றும் தனது உரையில் குறிப்பிட்டார் மட்டக்களப்பு ஆயர் பொன்னையா ஜோசப். இந்த படுகொலை சம்பவம் இடம்பெற்று 10 ஆண்டுகளுக்கு பின்னர் குற்றப்புலனாய்வு துறையினர் மேற்கொண்ட விசாரணைகளை அடுத்து சந்தேகத்தின் பேரில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் உட்பட 3 சந்தேக நபர்களும் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த சம்பவத்துக்கும் தனக்கும் எவ்வித தொடர்புகளும் இல்லை என்று கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் மறுப்பும் தெரிவித்துள்ளார். இந்த படுகொலை திட்டமிட்ட படுகொலை என்று ஆயர் பொன்னையா ஜோசப் தனது உரையில் 1க்கு மேற்பட்ட தடவைகள் கூறினாலும் குறித்த விசாரணை பற்றியோ குறித்த கைதிகள் பற்றியோ எதுவும் தனது உரையில் குறிப்பிடவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலைகளிலிருந்து 51 கைதிகளுக்கு இன்று விடுதலை கிடைத்திருக்கிறது. இதையொட்டி இன்று அங்கு நடந்த கிறிஸ்துமஸ் வழிபாட்டில் கலந்து கொண்ட பேராயர் கார்டினல் மால்கம் ரஞ்சித் இலங்கையின் நீதிமன்ற நடைமுறையை விமர்சித்து பேசியிருக்கிறார். இது குறித்த செய்திக்குறிப்பு வழங்குகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலையில் இருந்த 51 கைதிகளுக்கு இன்று விடுதலை கிடைத்தது. இங்கு இன்று நடந்த கிறிஸ்துமஸ் வழிபாட்டில் கலந்து கொண்ட பேராயர் கார்டினல் மால்கம் ரஞ்சித் நாட்டின் நீதிமன்ற நடைமுறையை விமர்சித்து பேசினார். எமது நாட்டின் சட்ட நடைமுறைகள் காரணமாக குற்றச்சாட்டுக்களை சரியாக நிரூபிக்க முடியாதவர்கள் பலர் இங்கு சிறை கைதிகளாக இருக்கிறார்கள். அபராதம் செலுத்த முடியாத நிலையில் உள்ளவர்கள், நீதிமன்றத்தில் முறையாக வழக்கை நடத்த முடியாமல் இருப்பவர்கள் என்று பலரும் இங்கு சிறைக்கு வந்திருக்கின்றனர். எமது நீதிமன்ற முறை மிகவும் குறைபாடுகள் மிக்கது. குறிப்பாக வழக்கறிஞர்கள் 1 மாதத்தில் முடிக்கப்படக்கூடிய வழக்குகளை பல ஆண்டுகள் தாமதமாக்குகின்றனர். இப்படியான காரணங்களால்தான் கைதிகள் இங்கு சிறைகளில் நிரம்பியிருக்கின்றனர். வழக்குகளை குறிப்பிட்ட காலத்துக்குள் முடித்து கொள்ள வேண்டும் அல்லது தண்டனையை வழங்க வேண்டும். ஆனால் அப்படி செய்யாத காரணத்தால் இங்கு சிறைகளில் தடுப்பு காவலில் இவர்களின் வாழ்க்கை வீணாக கழிகிறது என்ற பேராயர் மால்கம் ரஞ்சித் இலங்கையின் நீதிமன்ற நடைமுறையில் சீர்திருத்தம் வேண்டும் என்றும் கூறினார். இந்த நீதிமன்ற நடைமுறையை மாற்றியமைக்க வேண்டும். அதாவது இந்த வழக்குகளுக்கு இவ்வளவு காலம் என்று அதிகபட்ச கால வரையறை விதிக்கப்பட வேண்டும். மனிதாபிமான நோக்கில் பார்த்தால் இந்த மனிதர்கள் அநியாயமாக சிறைகளில் துயரங்களை அனுபவிக்கிறார்கள். இந்த பிரச்சனை எல்லோரையும் பாதிக்கக்கூடிய பிரச்சனை என்றார் இலங்கை கத்தோலிக்க திருச்சபையின் கார்டினல் பேராயர் மால்கம் ரஞ்சித்.
செய்தியை தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. அடுத்து இருக்கும் நேரத்தில் சில தலைப்புச் செய்திகள்.
பாகிஸ்தானுக்கு எதிர்பாராத வகையில் பயணம் ஒன்றை மேற்கொண்ட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அங்கு அந்நாட்டு பிரதமர் நவாஸ் ஷெரீஃபை சந்தித்து பேசியுள்ளார். சிரியாவின் அதிபர் பஷர் அல் அசாதின் எதிர்காலம் குறித்த தமது வேறுபாடுகளை களைவதில் ரஷ்யாவின் கத்தாரும் தோல்வியடைந்துள்ளார்.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த 1 வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.